இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் கடந்த 80 ஆண்டுகளில் முன்னர் எப்போதும் இல்லாத வகையில் போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. ரஷ்யா போரில் இறங்கி உக்ரைன் நாட்டை ஆக்கிரமிக்கலாம் என்ற அச்சம் மேற்கத்திய நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்து அலசுகிறார் பிரபல வானொலியாளர் இரா சத்யநாதன். அவரோடு உரையாடியவர் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்போ உக்ரைன் நாட்டை பொறுத்தளவில், உக்ரைன் நாட்டை ரஷ்யா ஆக்கிரமிக்க தயாராவதாக செய்திகள் வந்து கொண்டுள்ளன. அதோடு பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றனவே, என்ன நடக்கிறது சத்யநாதன் சொல்லுங்களேன்.
கடந்த 80 ஆண்டுகளில் முன்னர் எப்போதும் இல்லாத வகையில் போர் மேகங்கள் ஐரோப்பிய வான்மண்டலத்தை சூழ்ந்து கொண்டுள்ளன ரைசல். ரஷ்ய உக்ரைன் பதட்ட நிலை மோதலாக உருவெடுக்கும் கட்டத்தில் இது இரண்டாம் உலகப் போர் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது போன்றதொரு சூழ்நிலையை உருவாக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக நீங்கள் சொன்னது போல பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் வேர்ச்சுவல் என்ற மெய்நிகர் இணைய வழி பேச்சுவார்த்தை ஒன்றை சில தினங்களுக்கு முன்னர் நடத்தியிருக்கிறார். அமெரிக்க மற்றும் ரஷ்ய உயர் அதிகாரிகளுக்கிடையே ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நேட்டோ அமைப்பு ரஷ்ய தூதுக்குழு ஒன்றுடன் பிரசல்ஸில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆபரேஷன் என்ற அமைப்பு வியன்னாவில் அவசர ஆலோசனை ஒன்றை நடத்தி வருகிறது. ரஷ்யா உக்ரைனை உடனடியாக ஆக்கிரமிக்கக்கூடும் என்ற பதட்டம் இப்பிராந்தியத்தில் உருவாகியுள்ளதால் அதை தவிர்ப்பதற்கான முழு முயற்சிகளை மேற்கு நாடுகள் முடுக்கிவிட்டுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன ரைசல். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் இவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இதுவரை ஏற்படவில்லை. ரஷ்யா அதிரடியாக 100,000 அதிகமான துருப்புக்களை உக்ரைன் எல்லையில் குவித்திருப்பதால் ரஷ்யா எந்த நேரமும் உக்ரைனுக்குள் நுழையக்கூடும் என்ற பதட்டம் உருவாகியிருக்கிறது ரைசல். ஆனால் தமது பிராந்தியத்தில் துருப்புகளை நகர்த்துவது இயல்பாக நடக்கும் ஒன்று, உக்ரைனை ஆக்கிரமிக்கும் நோக்கம் தமக்கு இல்லை என்று ரஷ்யா தொடர்ந்து கூறி வருகிறது. உக்ரைனுக்குள் உடனடியாக நுழையும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை. ரஷ்யாவின் நிபந்தனைகளை அமெரிக்காவும் அதனது ஐரோப்பிய தோழமை நாடுகளும் ஏற்றுக்கொள்ள ரஷ்யா கொடுக்கும் அழுத்தமாகவே இதை பார்க்க வேண்டும் என்று அரசியல் அவதானிகள் கூறுகிறார்கள் ரைசல்.
It was obvious from the beginning that the position of Russia was unacceptable. It does not take a diplomacy genius to realize that Russia's proposals were difficult to accept for the Western world.
ரஷ்யாவின் இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக இல்லை என்பது தெளிவான ஒன்று என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஃபாரின் பாலிசி சீஃப் ஜோசப் போரல் கூறுகிறார் ரைசல்.
ரஷ்யாவை பொறுத்த அளவுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா விதிக்கின்ற நிபந்தனைகள் என்ன என்று விளக்குங்களேன்.
பழைய சோவியத் யூனியனின் ஒரு அங்கமான உக்ரைன் தற்போது சுதந்திரமான தனி நாடு என்ற போதும் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ரஷ்யாவுடன் பின்னி பிணைந்தது. ரஷ்ய மொழியே அங்கு பெரும்பான்மை மக்களால் பேசப்படுகிறது ரைசல். வரலாற்றின் அடிப்படையில் ரஷ்யன் எம்பையர், ரஷ்ய சாம்ராஜ்யம் என்று பார்த்தாலும், சோவியத் யூனியன் என்று பார்த்தாலும், உக்ரைன் ரஷ்யாவின் ஒரு பகுதி என்பதும் அது ரஷ்யாவின் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்ற ரஷ்யாவின் அதிகாரம் செல்லுபடியாகக்கூடிய அயலில் இருப்பதாலும் உக்ரைன் ஒருபோதும் மேற்கு நாடுகளின் அமைப்பாகிய நேட்டோ அமைப்பில் இணையாது இணைக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தை ரஷ்யா கோருகிறது ரைசல். ரஷ்யாவுக்கு ஆதரவான உக்ரைன் அதிபர் 2014 பதவியிலிருந்து அகற்றப்பட்டதாலும் உக்ரைன் அதன் பின்பு மேற்கு நாடுகளுடன் உறவுகளை வளர்த்து கொள்ள முனைந்ததாலும் ரஷ்யா உக்ரைனின் ஒரு பகுதியாகிய கிரிமியாவை ரஷ்யாவுடன் 2014 இணைத்துக் கொண்டது. அத்தோடு உக்ரைனில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சிக்காரர்களுக்கு ரஷ்யா தற்போதும் ஆதரவு கொடுத்து அங்கு சிவில் யுத்தம் உருவாக காரணமாக இருக்கிறது ரைசல். இரண்டாவது நிபந்தனை என்ன என்று பார்க்கிற போது 1997 பின்னர் நேட்டோவில் இணைந்த கிழக்கு மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகளான எஸ்டோனியா, லத்வியா, லித்துவேனியா, போலந்து, ஹங்கேரி, ரொமேனியா, அல்பேனியா போன்ற 12 நாடுகளுக்கு நேட்டோ அமைப்பு துருப்புகளையும் ஆயுதங்களையும் வழங்கக்கூடாது என்பதாகும். 1997 காலப்பகுதியில் ஒத்துக்கொண்டபடி ரஷ்ய படைகள் இப்பகுதிகளில் இருந்து அமைதியாக வெளியேறியதாகவும் ரஷ்யாவின் அப்போதைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நேட்டோ அதனது செல்வாக்கை அப்பகுதிகளில் விரிவுபடுத்திக் கொண்டதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது ரைசல். மூன்றாவதாக, நேட்டோவின் மிசைல்ஸ் ஏவுகணைகள் ரஷ்ய எல்லையை ஊடுருவ முடியாத தூரத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்பது. நான்காவதாக, உக்ரைனின் கிழக்கு பகுதிக்கு தன்னாட்சி அதிகாரம் வேண்டும் என்பது. இப்பகுதியில் உக்ரைன் அரசு துருப்புகளுக்கும் ரஷ்ய பிரிவினைவாதிகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த பிரிவினைவாதிகளுக்கு ரஷ்யாவே ஆதரவு வழங்கி வருகிறது. இந்த மோதல்கள் காரணமாக பொதுமக்களுள் 15,000 பேருக்கு மேல் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரைசல்,
சத்யநாதன், இப்ப ரஷ்யா விதிக்கும் இந்த நிபந்தனைகளுக்கு அமெரிக்காவும் நேட்டோ அல்லது மேற்கத்திய நாடுகளின் பதில் என்னவாக உள்ளது சொல்லுங்களேன்.
நேட்டோ, அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் இந்த நிபந்தனைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்று பார்க்கும்போது, ரைசல், நேட்டோவில் இணைய தகைமை உடைய எந்த நாடும் நேட்டோவில் இணையலாம் என்பது அவர்களது நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே உக்ரைன் விரும்பினால் நேட்டோவில் இணைய அது விண்ணப்பிக்கலாம் என்று அமெரிக்காவும் நேட்டோவும் சொல்கின்றன. இரண்டாவது நிபந்தனையை பொறுத்தளவில், 97 நேட்டோவில் இணைந்த நாடுகளுக்கு நேட்டோ துருப்புகளையும் ஆயுதங்களையும் வழங்கக்கூடாது என்பது அர்த்தமில்லாத நிபந்தனை என்பது ரஷ்யாவுக்கே நன்கு தெரியும். ரஷ்யாவின் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் முற்று முழுவதாக ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் என்று மேற்கு நாடுகள் கூறுகின்றன. மூன்றாவது நிபந்தனையாகிய ஏவுகணைகளை ரஷ்ய எல்லைகளை தாக்க முடியாத தூரத்தில் நிலைநிறுத்துவது பற்றி சமரசம் செய்து கொள்ளலாம் என்று நேட்டோ சொல்கிறது. நான்காவது நிபந்தனையாகிய உக்ரைனின் கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்தளவில், ரஷ்யா, நேட்டோ மற்றும் உக்ரைன் ஆகியவற்றுக்கிடையே 2015 கைச்சாத்திடப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தை ரஷ்யா மீறிவிட்டது என்பது நேட்டோவின் குற்றச்சாட்டாகும். ஆகவே அப்பகுதிக்கு ஆட்டோனாமி என்ற தனியாட்சி குறித்து பரிசீலிக்க முடியாது என்பது மேற்கு நாடுகளின் நிலைப்பாடாக இருக்கிறது. ரைசல்,
சத்யநாதன், இப்ப ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள் ஊடுருவும் நிலையில அது ஒரு போராக மாறும், போர் வெடிக்கும் இல்லையா, அப்ப என்ன நடக்கும்?
உக்ரைன் ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யாவின் தானிய களஞ்சியமாக இருந்தது. ரைசல், இப்போது ஐரோப்பாவின் தானிய களஞ்சியமாக இது மாறிவிட்டது. 43 மில்லியன் மக்களை கொண்ட உக்ரைனின் தலைநகர் கியேவ், நிலப்பரப்பை பொறுத்த அளவில் உக்ரைன் இத்தாலியை விட 2 மடங்கு பெரியது. ரஷ்யாவின் ராணுவ பலத்துக்கு முன்னால் உக்ரைன் ராணுவ ரீதியாக பலவீனமானது. ரைசல், ரஷ்யா உக்ரைன் எல்லையில் டாங்கிகள், மல்டிபிள் லாஞ்ச் ராக்கெட் சிஸ்டம்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் என்று ஏராளமான போர் தளபாடங்களை குவித்திருக்கிறது. ரஷ்யா மின்னல் வேகத்தில் உக்ரைனுக்குள் ஊடுருவி பிரதான கேந்திர நிலையங்களை கைப்பற்றி முன்னேறும் ஆற்றல் உடையது. ஆனால் ரஷ்யா குவித்துள்ள துருப்புகளும் தளபாடங்களும் மட்டும் நீண்ட ஒரு போருக்கு போதுமானதல்ல என்றும், பேக்கப் என்ற மேலதிக துருப்புகள், உடவு விநியோகம், மருத்துவ வசதிகள் போன்ற எதையும் ரஷ்யா இன்னும் ஏற்பாடு செய்யவில்லை என்பதால் இதை ஒரு அழுத்தமாகவே பார்க்க வேண்டும் என்று அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள். அதேவேளையில் அமெரிக்காவும் நேட்டோவும் உக்ரைனுக்கு ஆதரவாக துருப்புகளை அனுப்பும் பட்சத்திலும், தற்போதைய காலநிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும், ரஷ்யாவின் ஊடுருவலில் தடைகள், பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். உக்ரைன் இராணுவத்துக்கு ஆயுதங்களையும் தளபாடங்களையும் வழங்குவதே மேற்கு நாடுகளின் தற்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது. ரைசல், இராணுவத்தை அனுப்புவது குறித்து மேற்கு நாடுகள் இன்னும் முடிவு செய்யவில்லை. சோவியத் யூனியன் பிளவுபட்டு 30 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில், சோவியத் யூனியனில் அப்போது இருந்த நாடுகள் மீண்டும் ரஷ்யாவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும் நிலையை நோக்கி நகர்வதே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் நோக்கம் என்று பார்க்கப்படுகிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் பட்சத்தில் ரஷ்ய இராணுவம் உக்ரைனின் வடக்கு, மத்திய மற்றும் தென்பகுதி வழியாக உக்ரைனுக்குள் நுழையக்கூடும். ரைசல், ஆனாலும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு தீர்வு ஏற்படக்கூடும். அமெரிக்க வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஆண்டனி பிளின்கன் முன்வைத்துள்ளது போல, பிரதான பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் மூலம் உடன்பாட்டுக்கு வர முடியும். இதை விடுத்து ரஷ்யா வேறு வழியில் போக தலைப்பட்டால் அதை சந்திக்கவும் நாம் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவான் கூறியிருக்கிறார். ரைசல்,
ரஷ்யா ஹாஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் டு தி டேபிள் as we go forward to deal with the very real concerns that we've put on the table, that Secretary Blinken has laid out publicly, and to negotiate in some of these areas that we've just been talking about. If Russia chooses to go a different path, we'll respond accordingly. But basically, we are still at a moment where we believe a path of diplomacy can operate in a way that vindicates and reflects our interests and principles, and we're prepared to work with our allies and partners on that.
அடுத்து சத்யநாதன், இப்ப ரஷ்யா உக்ரைனுக்குள் நுழைந்தால் அமெரிக்காவும் நேட்டோவும் வேறு எந்த வகையான பதிலடிகளை தரும், அதுக்கான வாய்ப்பு இருக்கா சொல்லுங்களேன்.
இப்படி நிகழ்ந்தால் அமெரிக்காவும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் பொருளாதார ரீதியான அழுத்தங்களை பிரயோகிக்கவே விரும்புகின்றன. ரைசல், நேட்டோவில் பிந்தி இணைந்த நாடுகளும் மற்றும் பின்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளும் இந்த நிலைப்பாட்டையே ஆதரிக்கின்றன. இன்டர்நேஷனல் பேங்கிங் சிஸ்டம் என்ற அமைப்பிலிருந்து ரஷ்யாவை துண்டித்து விடுவது, ஜெர்மனி ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கிடையேயான நார்ட் ஸ்ட்ரீம் 2 கேஸ் பைப் லைன் என்ற கேஸ் விநியோக வசதியை செயல்பட விடாமல் தடுப்பது, ரஷ்யாவின் RDIF சவரின் வெல்த் ஃபண்டை முடக்குவது, ரஷ்யாவின் நாணயமான ரூபிள்களை வெளிநாட்டு நாணயமாக மாற்றும் வசதிகளை முடக்குவது என்பது போன்ற தீவிரமான பொருளாதார தடை நடவடிக்கைகள் குறித்தே மேற்குலக நாடுகள் ஆராய்ந்து வருகின்றன. இந்த பொருளாதார அழுத்தங்கள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை வெகுவாக பாதிக்கும் என்பதால் ரஷ்யா தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யும் என்று மேற்கு நாடுகள் எதிர்பார்க்கின்றன. ரைசல்,
மிக்க நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.